எங்களை நேசிக்கிற பல்லவ பிதாவே, தாருமையான நாளிலே கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறும்படியாக உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். அநேகர் அதிக தூரத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, அதிக பிரயாணம் செய்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார்கள். வார்த்தையை சுற்றிலும் ஐக்கியப்படும்படியாக கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறும்படியாக பிரயாசப்பட்டு வந்த அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருக்குள் நாங்கள் காண்பிக்கிற இந்த பிரயாசம், இந்த அன்புக்கு ஆண்டவரே பலன் உண்டு. இம்மையிலும் மறுமையிலும் பலன் உண்டு. கர்த்தருக்குள் நாங்கள் படுகிற பிரயாசங்கள் ஒன்றும் விருதாவாக போவதில்லை. நீர் அதற்கு பலன் அளிக்கிறவராய் இருக்கிறீர். ஒரு நாளிலே ஆண்டவரே உலகமெங்கிலும் இருக்கிற அந்த பரிசுத்தவான்கள் எல்லாரும் ஆண்டவரே அந்த வெட்டிங் சப்பரில் பங்கு பெறுவார்கள். நாங்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் என்பவரோடு கூட பந்தியிருப்போம். உமை முகமுகமாய் காண்போம். நீர் எங்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பீர். அந்த நாளுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். இந்த பந்தியானது அதற்கு ஒரு முன் அடையாளமாக இருக்கிறது. இப்பொழுது நாங்கள் நம்முடைய சரீரத்தோடும் இரத்தத்தோடும் அப்பத்தின் மூலமாகவும் திராட்சரசத்தின் மூலமாகவும் அடையாளமாக நாங்கள் ஐக்கியப்படுகிறோம். ஒரு நாளிலே நேரடியாக உம்மை காண்போம் என்று அறிந்திருக்கிறோம். அப்பொழுது நாங்கள் இவ்விதமான ஒரு சரீரத்தில் அல்ல, இதை பார்க்கலும் மேலான சரீரத்திலே இருப்போம். இந்த உலகத்தில் அல்ல, அந்த உலகத்திலே உம்மை சந்திப்போம் என்று அறிந்திருக்கிறோம். கடைசி நாளிலே வந்து கொண்டிருக்கிறோம். நீர் ஆண்டவரே அந்த சிலுவைக்கு போவதற்கு முன்னதாக, கெசமினை தோட்டத்துக்கு போவதற்கு முன்னதாக உம்முடைய பிள்ளைகளுக்கு ராப்போஜன ஆராதனையை அனுசரிக்கும்படியாக செய்து காண்பித்தீர். சீஷருடைய கால்களை கழுவினீர். எங்களுக்கு ஒரு மாதிரியாக அதை செய்தீர். நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னீர். அந்த வார்த்தைக்கு நாங்கள் சிறு பிள்ளை போல நாங்கள் கீழ்ப்படிந்து விசுவாசத்தோடு இந்த பந்தியில் பங்கு பெற வந்திருக்கிறோம். பாரம்பரியமாக ரிச்சுவலாக அல்ல கர்த்தாவே, இதை ஒரு சடங்காச்சாரமாக அல்ல. நாங்கள் கருத்தை உணர்ந்தவர்களாக விசுவாசத்தோடு கூட நாங்கள் இதிலே பங்கு பெற்றால் கல்வாரியிலே சம்பாதித்த அந்த ஆசீர்வாதங்கள், அந்த மீட்பின் ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு இந்த பந்தியின் மூலமாக கொடுக்கப்படும் என்பதை அறிந்திருக்கிறோம். கர்த்தாவே, நீர் தாமையுடைய வார்த்தையினாலே இந்த உலகத்தை சிருஷ்டி, ஆனால் எங்களுக்கு மீட்பை சம்பாதிப்பதற்காக நீர் மனுஷனாக வந்து உலகத்திலே எங்களுக்கு மாதிரியாக வாழ்ந்து காண்பித்து தேவன் யார் என்பதை வெளிப்படுத்தி கடைசியாக இரத்தத்தை சிந்தினீர். இவ்விதமாக நீர் உம்மையே கொடுத்து இந்த மீட்பை சம்பாதித்திருக்கும் பொழுது நீங்கள் அதை நினைவு கூற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர். நாங்கள் அதை நினைவு கூறும்படியாக வந்திருக்கிறோம். மீட்பானது மிகப்பெரிய கரையத்தை செலுத்தியிருக்கிறீர். உம்முடைய ஜீவனையே கொடுத்து செலுத்தியிருக்கிறீர். இன்றைக்கு எங்களுக்கு விசுவாசத்தினாலே இலவசமாக நாங்கள் அதை பெற்றிருக்கிறோம். நாங்கள் இப்பொழுது வெளிச்சத்திலே நடக்கிறோம். வெளிச்சமானது பார்ட்வேர்ட்லேருந்து இன்னைக்கு ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்திருக்கிறது. நாங்கள் பார்ட்வேர்டில் இருந்தால் வெளிச்சத்தில் இருக்க முடியாது. நாங்கள் வெளிச்சத்திலே வரும்பொழுது, ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டில் வரும்பொழுது, வெளிச்சத்திலே வருகிறோம். அப்பொழுது அவர் ஒளியில் இருக்கிறது போல நீங்களும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லியிருக்கிறீர். இந்த வெளிச்சத்திலே வரும்பொழுது எங்களுடைய பாவங்களை சுத்திகரிக்கிறீர். இரத்தமானது எங்களை கழுவுகிறது. அந்த ப்ளீடிங் வேர்டு ஆண்டவரே எங்களை கழுவுகிறது. இப்பொழுதும் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை கழுவுவீராக. இந்த பந்திக்கு எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. குற்றம் குறைகளை மன்னித்தருளும், பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே எங்களை ஆவிக்குரிய பிரமாய் மாற்றும், ஆவியினாலே நிரப்பும். விசுவாசத்தோடு இந்த பந்தியில் பங்கு பெறுவதற்கு சில வசனங்களை நாங்கள் தியானிக்கும் பொழுது அந்த வார்த்தையின் மூலமாக நல்ல போதகராகிய நீர்தாமே, பரிசுத்த ஆவியானவராகிய நீர்தாமே எங்களோடு கூட பேசுவீராக. தாமைத்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை நீர்தாமே கூட்டி சேர்ப்பீராக. தியானிக்க போகிற வசனங்களோடு நம்முடைய ஆசீர்வாதத்தை கூட்டுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக்கொள்வோம். ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம மகிமைப்படுவதாக. எல்லாம் அதிக தூரத்திலேருந்து வந்திருக்கிறாங்க. எல்லாரையுமே ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. திண்டுக்கல் மற்றும் ஜாய்ஷன் அந்த ஊர் மறந்து போச்சு. அதிக தூரத்திலேருந்து வந்திருக்கிறாங்க. ஜாய்ஷன், ஜாய்ஷனுடைய மனைவி மற்றும் ஆண்ட்ரூஸ் மதுரையிலேருந்து வந்திருக்கிறார், கத்தோடைய ஊழியத்தை செய்கிறார். இன்னும் கள்ளக்குறிச்சி, கோயம்புத்தூர் இப்படி அதிக தூரத்துலேருந்து வந்திருக்கிறீங்க. கத்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. சிலர்கிட்ட பேசியிருக்கிறேன், யாராவது பேசணும்னா ஆராதனை முடிந்த பிறகு நேரம் இருந்தால் நீங்கள் பேசலாம். கத்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது கத்தருடைய வார்த்தைக்கு கடந்து செல்வோம். 2 கொரிந்தியர் 6:14-18 வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 6:14-18.
அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேரியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாயிருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார்.
இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது இதில் நம்ம என்ன கவனிக்கிறோம் என்றால், செப்பரேஷன் என்ற டீச்சிங் இங்கே இதில் இருக்கிறது. செப்பரேஷன், சபை என்றால் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள், பிரித்தெடுக்கப்படுதலை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அந்நிய நுகத்திலே அவிசுவாசியோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. ஒரு அவிசுவாசியை மேரேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது. அவங்கள கன்வெர்ட் பண்ணி மேரேஜ் பண்ணலாம். ஆகாப் வந்து ஜேசபேலை கன்வெர்ட் பண்ணாமலே மேரேஜ் பண்ணோம். ஆனால் போவாசு ரூத்தை வந்து கன்வெர்ட் பண்ணி தான் மேரேஜ் பண்ணோம். அதே போல் சல்மோன் ராகாபை வந்து கன்வெர்ட் பண்ணி தான் மேரேஜ் பண்ணோம். அப்படி பைபிளில் நமக்கு நிறைய உதாரணம் இருக்குது. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. பி நாட் அன்இக்வலி யோக் டுகெதர் வித் அன்பிலீவர்ஸ். நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? பாருங்க, இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று ஒளி இருளும் சேர முடியாது, நீதியும் அநீதியும் சேர முடியாது, கிறிஸ்துவும் பேலியாளின் மக்களும் இணைந்திருக்க முடியாது, விக்கிரகங்களுக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் சம்பந்தம் எல்லாம் தான் வந்து ரெண்டும் சேர்ந்து இருக்கணும், மிக்ஸ் பண்ண முடியாது. அதெல்லாம் செப்பரேஷனை குறிக்கிறது. அதனால் நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவருடைய தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாக இருப்பார்கள் அப்படின்னு இங்கே சர்ச்சை பற்றி சொல்கிறார். அதன் பின்பு இண்டிவிஜுவலாக சொல்கிறார். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து பிரிந்து புறப்பட்டு போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள், அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய பிதாவாக இருப்பேன், நீங்கள் என்னுடைய குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமுள்ள தேவன் சொல்லுகிறார். பாருங்க, ஃபுல்லாகவே செப்பரேஷனை குறித்து தான் எழுதியிருக்கு. நீங்கள் அவள் நடுவிலிருந்து பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள், அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்கள் பிதாவாக இருப்பேன், நீங்களும் என்னுடைய குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள். இதுதான் கிறிஸ்டியானிட்டி. நம்ம அதை தான் போதிக்கிறோம். சாபனங்கள் வந்து மிக்ஸ் ஆகிறது. காட் வந்து செப்பரேட், காட் இஸ் அ செப்பரேட்டர், சாத்தான் இஸ் அ மிக்சர். அவன் எல்லாத்தையும் கலப்பான். தேவனுடைய பிள்ளைகளை கொண்டு போயிட்டு அந்த பீலையாம் வந்து என்ன செய்தான் என்றால், அந்த ஜனங்களோடு கூட, மோபிய ஜனங்களோடு கூட மிக்ஸ் பண்ணுகிறான். நோவா காலத்தில் தேவகுமார்கள் மனுஷ குமாரத்திகள் அழகாக இருக்கான்னு சொல்லி பெண்கள் மிக்சர், சாத்தான் எப்பொழுதுமே மிக்ஸ் பண்ணுவான். ஆண்டவர் என்றைக்குமே செப்பரேட் பண்ணுகிற. செப்பரேஷனுங்கிறது ரொம்ப கடினமான காரியம். என் வாழ்க்கையில் அனுபவப்பட்டு ரொம்ப வேதனைப்பட்டிருக்கு. இன்னும் ஆண்டவராக தான் செய்துக்கிட்டு இருக்கிறார், செப்பரேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். செப்பரேஷன் வந்து ஒரு வேதனையாக இருக்கும், தற்சமே அது வேதனையாக இருக்கும். ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரிகிறது ரொம்ப அது பெயின் அது. ஆனாலும் ஆண்டவர் செப்பரேட் பண்ணுகிறார். அவர் செப்பரேட் பண்ணும் பொழுது அது நன்மைக்கு தான் இருக்கும். இப்பொழுது பைபிளில் ஒரே ஒரு உதாரணத்தை கொடுத்து நான் சொல்ல விரும்புகிறேன். ஆப்ரகாம் வந்து ஆண்டவர் செப்பரேட் பண்ணுகிறார். நீங்கள் வந்து ஆப்ரகாமுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் அந்த செப்பரேஷன் நடக்கும். என் வாழ்க்கையில் அப்படி நடந்திருக்கு. நான் அதை அனுபவமாக நான் அறிஞ்சிருக்கிறேன். ஆப்ரகாமை எப்படி செப்பரேட் பண்ணுறாரோ அதே போல் தான் என்னையும் அவர் செய்திருக்கிறார். என்னை மாத்திரமல்ல, நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டிருந்தா, தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தா, உங்களையும் அப்படி தான் செய்வர். நீங்கள் ரியல் பிலீவராக இருந்தால் அப்படி தான் செய்வர். அல்லது நீங்கள் காம்ப்ரமைசிங்காக போவீங்க. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து, உலகத்தோடு கூட ஒத்துழைத்து, உங்களுக்கு கொஞ்சமும் என்ன செய்ய உணர்வே இல்லாமல் இருக்கும் அவ்விதமான வாழ்க்கை வந்து சரியான கிறிஸ்துவ லைஃப் கிடையாது. நம்ம ஆப்ரகாமுடைய பிள்ளைகள் என்றால் ஆப்ரகாமுக்கு ஆண்டவர் என்ன செய்தாரோ அதைத்தான் நமக்கு செய்கிறார். அதனால் ஆப்ரகாமை எப்படி செப்பரேட் பண்ணுறார் என்று உங்களுக்கு வேதத்தின் மூலமாக சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் ஆப்ரகாமை முதலாவது பாபிலோனை விட்டு வெளியே வா என்று சொல்லுகிறார். கம் அவுட் ஆஃப் பாபிலோன். 15:7.
பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார்.
I am the Lord that brought thee out of Ur of the Chaldees to give thee this land to inherit it. இந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக உன்னை ஊர் என்கிற கல்தேயாலிருந்து அழைத்து வந்த தேவன் நானே. இஸ்ரவேல் நாட்டுக்கும் ஊர் என்கிறதுக்கும் பாபிலோனுக்கும் 500 miles இருக்கு. இன்னைக்கு ஈராக்கு தான் பாபிலோன். ஈராக்கில் ஊர் என்கிறதான ஒரு இடம் இருக்குது. இன்னைக்கும் அதுக்கு பேர் ஊர் தானா, யூர். இன்னைக்கும் அதே பேர் தான். ஆப்ரகாம் வாழ்ந்த இடம் இன்னைக்கும் இருக்குது. அதனால் பைபிள் வந்து உண்மை. அங்கேருந்து ஐப்ராத்து நதியை தாண்டி அவன் வந்து இஸ்ரவேலுக்குள்ளே வரணும். அங்கே இருந்தவன் ஆண்டவர் வெளியே அழைக்கிறார். அன்னைக்கு வந்து நடந்து தான் வரணும், அல்லது கழுத மேலே வரணும், அல்லது வண்டியை அவங்க யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே அவங்களுக்கு வாகனம் கிடையாது. இப்படியாக பல மைல் பிரயாணம் செய்து அவன் இங்கே வந்திருக்கிறான். ஆண்டவர் அவனை ஊர் என்கிற கல்தேயாலிருந்து, பாபிலோனியர்கள் அவங்க வந்து பல தெய்வங்களை வழிபடுகிறார்கள். மார்ஸ், வீனஸ் ஜூபிட்டர், டிரினிட்டி அங்கிருந்து தான் வந்துச்சு. அஞ்ஞான மார்க்கம், பின்பு கத்தோலிக்க மார்க்கம், கான்ஸ்டன்டைன் அதை கொண்டு வந்தான். அதுக்கு முன்னதாக அது பாபிலோனில் இருக்கு அந்த உபதேசம், 3 கடவுளை வழிபடுவது. அதனால் அங்கேருந்து தான் இவன் வருகிறான். அந்த பாபிலோன் என்றால் என்ன அர்த்தம் என்றால் குழப்பம், கன்ஃபியூஷன் அர்த்தம். ஆனால் அது திருத்துவம் வந்து ஒரு கன்ஃபியூஷன். 3 பேரும் சேர்ந்த ஒன்றா இருக்கிறாங்க, 3 பேரும் தனித்தனியாக இருக்கிறாங்க, இது என்ன உபதேசம்? திருத்துவங்க வார்த்தை தமிழ் வார்த்தையும் கிடையாது. அதனால் தமிழ் வார்த்தை இப்போ கண்டுபிடிச்சி மூ ஒருவன் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. மூ ஒருவன், அதுதான் தமிழ் வார்த்தை திருத்துவத்துக்கு. பைபிளில் மூ ஒருவனும் இல்லை. இங்கிலீஷ் பைபிளில் டிரினிட்டிங்க வேர்டும் கிடையாது. பைபிளில் இல்லாத ஒரு வேர்டு, அதுதான் பாபிலோனிய உபதேசம். இந்த பாபிலோனில் இருந்து ஆண்டவர் அவனை வெளியே கொண்டு வருகிறார். அதுதான் அவனுடைய பூர்வீகமான இடம். முதலாவது அழைப்பு யாருக்கு வருதுன்னா அவனுடைய தகப்பனுக்கு வருகிறது. அவனுடைய தகப்பன் பேர் தேராக். ஆதி அம்மா 11:31-32 வாசிக்கலாம்.
தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும், ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும், தன் குமாரன் ஆபிராமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்து கொண்டு அவருடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். தேராகுடைய ஆயுசு நாட்கள் 205 வருஷம். தேராகு ஆரானிலே மரித்தான்.
சரி பாருங்க, முதலாவது பாபிலோனை விட்டு வெளியே வரணும். இந்த காலிங் வந்து ஆபிராமுடைய தகப்பனுக்கு தான் வருகிறது என்று இந்த வசனம் சொல்லுது. தகப்பனாருக்கு வருகிறது. இது ஆபிரகாம், சாராள், லோத்து, இந்த தேராகு எல்லாரும் ஊரங்க கல்தையா விட்டு வந்து பாதி தூரத்தில் ஆரான் என்ற இடம், யூப்ரடிஸ் டைக்ரிஸ் சேர், இந்த 2 நதிகள் சேருகிற இடம் தான் அந்த சமவெளி தான் ஆரான். அந்த ஆரான் ஒரு செழிப்பான இடம். அந்த இடத்துல வந்து தேராகு என்ன செய்யறான்னா, இங்கே இருந்துக்கிடலாம், நம்ம கானான் தேசத்துக்கு போக வேண்டாம், இங்கே நல்ல வசதியாக இருக்கு, இங்கே இருந்துக்கலான்னு பாதி வெளியில் நிறுத்திட்டான். ஆபிரகாமும் அவனோடு சேர்ந்து இருந்துட்டான். அப்பா வந்து சொல்கிறாரு இங்கே இருக்க சொல்கிறாரு. அப்பா பேச்சை கேட்டு மகனும் அங்கே இருந்துட்டான். அதனால் ஆரானில் வந்து அங்கே இருந்ததுனால அதுக்கு மேலே வந்து தேராகி என்னால் பிரயாணம் பண்ண முடியாது, இந்த இடமே நல்லா இருக்கு, இங்கே இருந்து ஆண்டவரை தேடலாம் அப்படின்ட்டு அங்கே தேராகி இருந்துட்டான். ஆனால் இப்பொழுது என்னென்னா, ஆண்டவர் என்னச்சா தேராக வந்து சாகடிக்கிறார். தேராக உயிரோடு இருக்கும் வரைக்கும் இவன் உருப்பட மாட்டான். இவன் அப்பா பேச்சு அப்பா அப்பான்னு உயிரை விடுவான், சிலர் அம்மா அம்மானு உயிரை விடுவாங்க. இவன் அப்பா 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 எங்கள் அப்பா எங்கள் அப்பா அம்மா. அதனால் இவன் ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாரு, அவனை செப்பரேட் பண்ணணும். அவனை பாபிலோனை விட்டு செப்பரேட் பண்ணிட்டாரு. ஆனால் என்ன செய்யணும், தகப்பனை விட்டு செப்பரேட் பண்ணணும். தகப்பனை விட்டு செப்பரேட் பண்ணணும்னா அது பிரிக்க முடியாது. ஏன்னா அப்பாவை வந்து ரொம்ப நேசிக்கிறான். இதனால் அப்பா பேச்சு தான் இவன் கேட்பான். எங்கள் அப்பா சொன்னாங்க, எங்கள் அப்பா சொன்னாங்க. அப்பா சொன்னாங்களா, ஆண்டவர் ஒன்று சொன்னாரா, அது தேவனுடைய வார்த்தையா, அது கரெக்டா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அப்பா தேவனுடைய வார்த்தையை சொன்னா ரைட். அப்பா வந்து தன்னுடைய சொந்த வழியை சொன்னா அதன்படி போகலாமா, அப்பாவா இருந்தாலும் போகக்கூடாது. இங்க அப்பா கூட பேச்சை கேட்டு ஆறான்ல இருந்தனால ஆண்டவர் அவனை இன்னும் செப்பரேட் பண்ணும், இன்னும் முற்றிலுமா செப்பரேட் ஆகல. அதை விட்டு அவனை எது பண்றதுக்காக ஆண்டவர் வந்து அங்க ஆறானே வந்து ஆறானிலே அந்த தேராக மரித்தான். அவனுக்கு 250 வயசுன்னு 32 வசனத்துல வாசிக்கிறோம். பிரதர் பென்கேம் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு அவருடைய செய்தியை நம்ம வாசிக்கும் பொழுது 59 வருஷம் 4 மாதம் 15 தேதி ஈவினிங் கொடுத்த செய்தி, த ஃபெய்த் ஆஃப் ஏப்ரஹாம் என்ற செய்தியில் பிரதர் பென்கேம் சொல்லுகிறார். 45 பேராகிராஃபில், அண்ட் ஆஸ் லாங் ஆஸ் ஏப்ரஹாம் ஹெல்ட் ஆன் த டூ லிட்டில் திங்ஸ், ரெண்டு சிறிய காரியங்களை அவன் பிடித்து கொண்டிருக்கிறான். ஹிஸ் டேடி டைடு ஹேட் ட்ரபுள் வித் த ஓல்டு மேன் டில் ஹி டிட் டை. அந்த ஓல்டு மேனோடு கூட அவனுக்கு போராட்டங்கள் இருக்கிறது. அவன் சாகும் வரைக்கும் அந்த ஓல்டு மேனால் ப்ராப்ளம். அதனால் அந்த அவனுடைய டேடி என்ன ஜென்ரல் மறித்து விட்டார். அதுக்கு பிறகு லோத்தோடு, அண்ட் தென் வென் லோட், இந்த ரெண்டு ப்ராப்ளம் வந்துட்டான். வார்த்தையில் வந்தாச்சு, பாபிலோனை விட்டாச்சு, ஸ்தாபனத்தை விட்டாச்சு. ஸ்தாபனத்தை விட்டு வந்து கொஞ்சம் தூரத்தில் என்னென்னா அப்பா பேச்சியும் கேட்குறான். அப்பாவை விட்டு பிரித்தெடுக்கப்படலை, லோத்தை விட்டு பிரித்தெடுக்கப்படலை. லோத்தை வந்து பிரதம் லூக்வாம் பிலீவர்னு சொல்கிறார், வெதுவெதுப்பான விசுவாசி, ரொம்ப ஃபயராக இருக்க மாட்டான், வெதுவெதுப்பாக இருப்பான். அவன் வந்து கார்னல் பிலீவர், மாம்சத்துக்குரிய விசுவாசி. ஆவிக்குரியவன் கிடையாது, மாம்சத்துக்குரியவன். உங்கள் எல்லாரையும் பைபிளில் எழுதியிருக்கு, நீங்கள் உங்கள் லைஃப்பை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். முத்திரைகள் திறக்கப்பட்டிருக்கு, இன்னைக்கு எல்லாத்தையுமே பார்க்கலாம், கண்ணாடியில் காண்பது போல காணலாம். அதனால் தேராகு இருக்கிறான். தேராகு வந்து அவன் விட்டு வர முடியாது. தேராகு அதுக்கு மேலே வரமாட்டான். ஓல்டு மேன் இப்போ ஒன்று சொன்னால் அவனுக்கு ஏறாது. அதான் வாலிப பிராயத்தில் உன் சிஷ்யரை நினைன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவனுக்கு ஒன்று ஏறாது, அவனுக்கு சத்தியத்தை விளக்கி சொன்னால் அவனுக்கு ஒன்று ஏறாது. அதனால் அவன் மரிக்கணும். அவன் மரித்தாதான் இவன் பிரயாணப்பட்டு கானான் தேசத்துக்கு வர முடியும், இல்லை பாதி வழியில் ஸ்டாப்பாய். அதுதான் இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்வாங்க, மெசேஜ் போடப்பட்ட அசிபாரமாகிய இந்த மெசேஜ் அதை ஹவரை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. இல்லை குறைஞ்சது 50 பாஸ்டருக்கு மேலே இருக்கிறாங்க சென்னையில், அவங்கள ஒரு சிலரை தவிர எல்லாருமே எனக்கு தெரியும். எல்லாரோடும் பழகும்படியாக ஆண்டவர் வாய்ப்பை கொடுத்தார். எல்லாருமே தெரியும், எல்லாருமே ஆறான்ல ஸ்டாப் ஆயிருந்தாங்க. பாபிலோனை விட்டுட்டாங்க, சாபனத்தை விட்டுட்டாங்க, ஆனால் ஆறான்ல ஸ்டாப் ஆயிருந்தாங்க. அவங்க வந்து லேண்ட் ஆஃப் கேனன் வருவதில்லை, பாதி தூரத்தில் இருந்தாங்க. சத்தியத்தில் வந்தாங்க, இப்போ தீர்க்கதரிசி செய்தியை நாங்கள் பிலீவ் பண்ணுறோம், சாபனத்தை விட்டுட்டோம், நாங்கள் வந்து தீர்க்கதரிசி 7 தூதன்னு பிலீவ் பண்ணுறோம். அதோடு ஸ்டாப் ஆயிருந்தாங்க, அதோடு ஸ்டாப். அதுக்கு மேலே அவர் இறங்கி வந்தார். ஷவுட் வாய்ஸ் ஸ்டம்புன்னு இருக்குது, மனுஷகுமாரனுடைய ஊழியம் வந்திருக்கிறது. செவன் சீல் ஓபன் ஆகியிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் சிம்பல் எல்லாமே ரியாலிட்டியாக இருக்கிறது. அதெல்லாம் உங்கள் பேரை நீங்கள் புஸ்தகத்தில் பார்க்க முடியும். நீங்கள் பரிபூர்ண மனிதனுடைய வளர்ச்சி அடையணும், நியூ பேர்த் அடையணும். வாயில் வரவே செய்யாது, ஒரு நாளும் வாயில் வராது, அந்த போதகர் வாயில் வராது. கர்த்தருடைய கிருபையினால இந்த ஊழியத்தை உச்சகட்டத்துக்கு கொண்டு வந்திருக்கேன். ஆண்டவர் உதவி செஞ்சிருக்கிறார் உச்சகட்டத்துக்கு. நீங்கள் எந்த அளவுக்கு வேலையை பண்ணுறீங்களோ அது ஆண்டவருக்கு தான் தெரியும். கிளைமேக்ஸுக்கு கொண்டு வந்திருக்கு, ஆண்டவருக்கு தெரியும். நான் இந்த ப்ரீச்சிங் இவ்வளோ நாள் ப்ரீச்சிங் பண்ணி எங்கே உச்சகட்டத்துக்கு கொண்டு வந்திருக்கு. ஆனால் ஆறாண்டில் நிறைய பேர் ஸ்டாப் ஆகிருந்தாங்க. எங்கள் அப்பா சொன்னாங்க. அப்பா பேச்சை கேட்க வேண்டிய காலமாக இது. அப்பா ஓல்டு மேன், பிரதர் பென்கான் சொல்லுகிறார். அந்த ஓல்டு மேன் வந்து ஓல்டு மேன் டில் ஹி டிட் டை, அவன் அந்த ஓல்டு மேன் சாகும் வரைக்கும் அவன் அந்த இடத்த விட்டு போக முடியாது. அங்கே லோத்து இருக்கான், கார்னல் பிலீவர், மாம்சத்துக்குரிய விசுவாசி, எல்லாம் மாம்சத்துக்குரியவர்கள் அவங்களும் இருக்காங்க. லோட்டும் சேர்ந்து கிடையாது, இதுலேருந்து பிரித்தெடுக்கப்படலை. இல்லை, பிரதர் பென்காம் என்ன சொல்லுகிறார் என்றால், when he completely obeyed God and separated himself from Lot, the Lord spoke to him then. அப்பொழுதுதான் ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்க முடிந்தது. ஆண்டவர் அபிரஹாமை பார்த்து சொல்லுற, அபிரஹாம், in order to walk with me, நீ என்னோடு கூட நடக்க வேண்டும் என்றால், you have got to separate yourself from the rest of them. And God never did bless Abraham until he separated himself and done what God told him to do. கர்த்தர் சொன்னதை அவன் செய்யும் வரைக்கும், அவன் பிரித்தெடுக்கப்படாத வரைக்கும் ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்க முடியவில்லை. அங்கே ஈசாக்கை கொடுக்க முடியவில்லை. ஏனென்றால் அவன் வந்து மிக்ஸ் ஆகியிருக்கிறான். தாப்பன் பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்கான். தாப்பனை விட்டு அவன் பிரியணும். தாப்பன் ஒரு வயசான மனுஷன், அவனால் ரொம்ப தூரம் ஸ்பிரிச்சுவலாக மாற முடியாது. அவங்க கூட சேர்ந்தால் நீனு அப்படி தான் இருப்பான். அவனை விட்டு நீ பிரிஞ்சு வா. லோத்து இருக்கிறான், அவன் கார்னல் பிலீவர், லூக்வாம் பிலீவர், நீ அவனை விட்டும் பிரிஞ்சு வரணும். அதனால் லோத்துக்கு என்ன ஏற்பட்டது? அவனுடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் இவனுடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் ஆயிடுச்சு. ஆண்டவர் வந்து ஆறான்ல தயாராக மறிச்சவொன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், 12:1-2 வாசிக்கலாம்.
கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய்.
பாருங்க, 6:11 கடைசியில மறிச்சு போயிட்டா. இப்ப 12 வரும் பொழுது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு நேரடியான அழைப்பு கொடுக்கிறார். நீ உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் பிரிந்து நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, அப்பொழுது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெயரை பெருமைப்படுத்துவேன். உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். ஆசீர்வதிக்கிறவர் புளூரல், சபிக்கிறவன் சிங்குலர் மேன். அதே போல் அநேகர் நம்மளை ஆசீர்வதிப்பாங்க, நம்மகிட்ட அன்பாக இருப்பாங்க, ஏதோ ஒருத்தன் வந்து அந்த அதை மாதிரி சபிக்கிறவனாக இருப்பான். அவங்க வந்து மைனாரிட்டி, சிங்குலரில் எழுதி உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், அது நிறைய பேர். ஆனால் சபிக்கிறமை, அது மத்தியில் ஒரு சபிக்கிறமை இருப்பான், அவனை நான் சபிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அதனால் இப்பொழுது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு டைரக்ட் காலிங் கொடுக்குறாரு. தாப்பனார் மறிச்சான், தாப்பனை விட்டு பிரிஞ்சிட்டான். இப்பொழுது ஆண்டவர் கொடுக்க முடியுங்கிறது லோத்து வேற சேர்ந்துக்கிட்டான். அப்போ அவனை விட்டு பிரிக்கணும். அதுக்காக என்னாச்சு? இது 13 அங்கே லோத்தின் மந்தை மேய்ப்பர்களுக்கும் ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பர்களுக்கும் கிளாஷ் ஏற்படுது. அதனால் ஒரு மனசாபங்கள் ஏற்படுகிறது. அது நம்ம 13:7-11 வரைக்கும் வாசிக்கிறோம். நம்ம வாசிக்க நேரம் இல்லை. மந்தை மேய்ப்பர்கள் ரெண்டு பேரும் கிளாஷ் பண்ணும்பொழுது ஆபிரகாம் சொல்கிறான், நமக்கு இந்த கிளாஷ் வேண்டாம், நம்ம ரெண்டு பேரும் பிரிகிறது நல்லது. நீ மேய்க்க போனால் நான் கிளக்க போகிறேன், நீ வடக்க போனால் தெக்க போகிறேன். அதனால் பிரிஞ்சிருந்தால் தான் அன்பு நீடிக்கும். நீ இப்போ வந்து தனியாக போயிரு, உனக்கு முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன், நீ எந்த இடத்த நல்ல இடமா சூஸ் பண்ணிக்க, நான் அதுக்கு ஆப்போசிட்டாக போகிறேன். அவன் கண்களை ஏறெடுத்து பார்த்து அந்த சோதம் குமாரை தெரிந்து கொண்டான். அது ஏதேன் தோட்டத்தை போல, அது எகித்து போல செழிப்பாக இருந்தது. நல்ல கிராஸ் இருக்குது, ஆடு மாடுகளை வளர்க்கலாம், அது ஒரு பட்டணமாக இருக்குது, அங்கே போனால் நல்ல பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு அங்கே தெரிந்து கொண்டான். அங்கே ஜனங்கள் பாவிகள், எல்ஜிபிடி ஜனங்கள் அங்கே வாசம் பண்ணுகிறாங்க. அதனால் அந்த இடத்துக்கு, அந்த பாவிகள் நிறைந்த இடத்துக்கு அவன் போயிட்டான். ஆபிரகாம் வந்து எப்ரோனில் இருக்கிறான். இவ்விதமாக ஆண்டவர் வந்து லோத்தை விட்டு பிரிக்கிறார். அதனால் இது தேர்ட் இஸ் செப்பரேஷன். அதனால் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிக்கிறார். ஆண்டவரே பிரிக்கிறார், அவனா பிரியலை. ஆண்டவராக அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஏற்படுத்தி அவரே பிரிக்கிறார். அதனால் இந்த கிளாஷ் வரலன்னா பிரிய மாட்டாங்க. அந்த கிளாஷ் வந்த உடனே அங்கே பிரிஞ்சு போகிறாங்க. அதே போல் ஆவிக்குரியவங்களும் மாம்சத்துக்குரியவங்களும் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது எங்களை கிளாஷ் ஏற்படும். காயினும் ஆபேலும் ஒன்றா இருக்க முடியாது. காயின் மாம்சத்துக்குரியவன், ஈவன் வந்து ஆபேல் ஆவிக்குரியவன், ரெண்டு பேருக்கு கிளாஷ் வரும். அதுதான் உண்மையிலே நடக்கும். நீங்கள் எப்படி அங்கே போய் ஐக்கியமாக இருக்க முடியாது? ஒருத்தருடைய நல்லது கெட்ட காரியத்தில் மனுஷிகத்தன்மையின்படி பங்கு பெறலாம். ஆனால் அவங்க உபதேசத்தில் போய் நம்ம போய் அங்கே சர்ச்சில் உட்காந்து அவங்க சர்ச்சில் உட்காந்து பிரசங்கத்தை கேட்க முடியாது. சாபன சபையில் உட்காந்து பிரசங்கத்தை கேட்க முடியாது. ஆனால் அவங்க சொந்தக்காரர்களாக இருப்பாங்க, நல்லது கெட்டதில் பங்கு பெறலாம், ஹியூமன் லவ் படி செய்யலாம். ஆனால் வந்து ஆவியில் ஒருமனப்பட முடியாது. அவங்க அதிலெல்லாம் நம்ம பங்கு பெற முடியாது. அதனால் பாருங்கள், லோத்தை விட்டு அவன் பிரித்து எடுக்கப்படுகிறான். இது வந்து தேர்ட் இஸ் செப்பரேஷன். முதலாவது பாபிலோனியன்ஸ், ரெண்டாவது தேராகு, மூணாவது லோத். அதுக்கு பிறகு நாலாவது ஒரு செப்பரேஷன் வருது. அந்த நாலாவது செப்பரேஷன் என்னவென்றால், 21 அதிகாரத்தில் அங்கே 9-10 வாசிக்கலாம்.
பின்பு எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாரால் கண்டு ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும், இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாக ஈசாக்கோடே சுதந்திரவாளியா இருப்பதில்லை என்றால்.
இந்த அடிமை பெண்ணையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளும். ஆகார் எகிப்து தேசத்தினுடைய பெண், அங்கேருந்து எகித்துக்கு போனதுனால அந்த ஆகாருங்க கூட வந்துட்டா. அவள் ஆபிரகாம் வீட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிறா. சாராளுடைய ஆலோசனைப்படி ஆகாரோடு சேரும் பொழுது இஸ்மவேல் பிறக்கிறான். இப்பொழுது ஈசாக்கும் பிறந்துட்டான். இஸ்மவேல் ரொம்ப 13 வித்தியாசம். அதுக்கு பிறகு ஈசாக்கு பிறக்கிறான். இப்போ ரெண்டு பிள்ளைகளும் வளரும் பொழுது ரெண்டு, இப்போ இஸ்மவேல் வந்து ஈசாக்கை பரியாசம் பண்ணுகிறான். இதை சாராள் பார்க்கறா, இந்த அடிமை பெண்ணின் மகள் என்னுடைய மகன் ஈசாக்கை வந்து பரியாசம் பண்ணுகிறான். கலாத்தியர் 4 அவன் துன்பப்படுத்தினான் என்று எழுதியிருக்கு. சண்டை அடிக்கடி வருது, இவன் அவனை போட்டு அடித்து போடுறான். இஸ்மவேல் வந்து ஒரு துஷ்டன், அதனால் அவன் வந்து அடிக்கடி அவனுக்கு சண்டை போட்டு அடிக்கும் பொழுது ஈசாக்கு அழுகிறான். இதை தாய் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் ஆபிரகாம்ட சொல்கிறாரு, இந்த அடிமை பெண்ணையும் இவளுடைய மகனையும் இஸ்மவேலையும் புறம்பே தள்ளும், இவன் வந்து என்னுடைய குமாரனோடு சுதந்திரவாளியாக இருப்பதில்லை, இவனுக்கு எந்த சுதந்திரமும் கிடையாது, இவன் ஒரு ஃபால்ஸ் யூனியன் மூலமாக பிறந்திருக்கிறான். அதனால் ஆகார் வந்து லீகல் ஒய்ஃபு கிடையாது. அதனால் அவன் வந்து அங்கே அந்த இஸ்மவேல் பிறந்தது மாம்சத்தின்படி பிறந்தவன், ஆனால் ஈசாக்கு வார்த்தையின்படி பிறந்தவன், வாக்கு தத்துவத்தின்படி பிறந்தவன். அதனால் மாம்சத்தின்படி பிறந்தவனுக்கும் வாக்கு தத்துவத்தின் பிறந்தவனுக்கும் கிளாஷ் வரும். எங்கேயுமே கிளாஷ் தான். உலகத்தில் ரெண்டு கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் தான் இருக்கிறாங்க. ஒன்று ஆண்டவுடைய பிள்ளைகள், இன்னொன்று பிசாசனுடைய பிள்ளைகள். எங்கேனாலும் கிளாஷ் வரும். இதனால் ஈசாக்கு வாக்கு தத்துவத்தின்படி பிறந்தவன், அவன்தான் எல்லாத்துக்கும் சுதந்திரவாளி. இவனுக்கு சுதந்திரம் கிடையாது. இவனையும் இவனுடைய தாய் அடிமை பெண்ணையும் புறம்பே தள்ளுன்னு சொன்னோன்னே, இது இஸ்மவேலுக்கு ஆபிரகாமுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா இஸ்மவேலும் அவனுடைய குமாரன் தான். அதெல்லாம் ஆண்டவர் என்ன சொல்லுறார், நீ வந்து ஒன்றும் மனசாகப்பட வேண்டிய அவசியம் இல்லை, சாரால் சொல்லபடி செய் அப்படிங்கிற. பனிரெண்டாம் வசனத்தை வாசிக்கிறோம்.
அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமா இருக்க வேண்டாம், ஈசாக்கு இடத்தில் உன் சந்ததி விளங்கும், ஆதலால் சாராள் உனக்கு சொல்வது எல்லாவற்றையும் கேள்.
இதோ சாராள் உனக்கு சொல்றதெல்லாம் கேள். அடிமை பெண்ணையும் அவருடைய மகனையும் புறம்பேத்தாள். அதான் செப்பரேஷன் ஃப்ரம் த ஃப்ரம் ஆகார் அண்ட் இஸ்மாயேலைட். இது ஆகாரையும் இஸ்மாயேலிலிருந்து பிரித்தெடுக்கப்படும். இது இது நாலாவது செப்பரேஷன். அதுக்கு பிறகு என்ன செய்றாங்க, இவன் வந்து இங்கே ஈசாக்கோடு கூட ஆபிரகாம் வாசம் பண்ணும் பொழுது ஒரு நல்ல ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன்னுடைய ஏகசுதனும் உன்னுடைய ஒரே மகனாகிய இந்த ஈசாக்கை மோரியா தேசத்துக்கு போய் நான் காண்பிக்கும் தேசம் அந்த மலைகளில் ஒன்றை அவனை தகன பலியாக செலுத்த வேண்டும். ஆதி அவன் 22 முதல் 2 வசனங்களிலே வாசிக்கிறோம். அப்பொழுது அவன் சாராள்கிட்ட கூட சொல்லலை, ஏன்னா அவள் பலவீன பண்டம், அவள் துடிதுடிச்சு போவாள், அவளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அவன் மனசில் அதை சகிக்க முடியாது. அதனால் இவன் என்ன செய்வான், கத்தருக்கு ஆராதனை செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு அந்த 2 வேலைக்காரர்களை கூட்டி கொண்டு இவனை அங்கேருந்து மோரியா தேசத்துக்கு 3 பிரயாணம் பண்ணி ஆண்டவர் அந்த இடத்தை காமிக்கிறார். 3 அந்த இடத்தை பார்க்க அந்த இடத்துல வெளிச்சம் இருக்குது. அங்கே போயிட்டான் வேலைக்காரில் மலையில் அடிவாரத்தில் விட்டுட்டு கத்தர் தம்முடைய தகன அங்கே வந்து நாங்களும் நானும் பிள்ளையாண்டானு போய் கத்தரை தொழுது கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறோம். அங்கே ஆதியாகமம் 22 அதில் அந்த 3 வசனத்தை வாசிக்கலாம்.
ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதன் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான்.
சரி, தொடர்ந்துங்க வாசிக்கும் பொழுது வேலைக்கார்ட்ட வந்து நான் வந்து நானும் பிள்ளையாண்டானும் திரும்பி எப்படி சொல்றான், ஆண்டவர் அவனை பலியை செலுத்த கொடுத்தாலும் அவனை உயிரோடு எழுப்பி தருவார், ஏனென்றால் ஈசாக்கிரிடத்தில் உன் சந்ததி விளங்கும்னு சொல்லியிருக்கும் பொழுது எப்படி அவனை வந்து அந்த வசனம் நிறைவேறாமல் போகணும், அவ போகும் நிச்சயமாக நிறைவேறாமல் போகாது. அவர் எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன், ஆனால் பலி செலுத்த சொல்கிறாரு. அதனால் வேலைக்காரன்கிட்ட சொல்கிறான், பின்னால் இருக்க வசனத்தில் வாசிக்கிறோம், வேலைக்காரன் நானும் பிள்ளையாண்டானும் திரும்பி வருவோம். எப்படி திரும்பி வருவாங்க அவனை பலி செலுத்தின பிறகு, அவன் ஃபெய்த்தில் சொல்கிறான். அதை வந்து எபிரேயர் 11:19 வசனத்தில் வாசிக்கிறோம். அவன் அணிஜிரண்டால் அவனை பலி செலுத்தின பிறகு அந்த சாம்பலிலிருந்து அவனை உயிரோடு கொண்டு வருவார். அதனால் கத்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேறாமல் போகாது, ஈசாக்கு மூலமாக சந்ததி வரும் என்று சொல்லியிருக்கும் பொழுது எப்படி அது பொய்யா போகும் அந்த விசுவாசத்தோடு சொல்கிறான். இப்பொழுது ஈசாக்கு கேட்குறான், எல்லாமே இருக்குது, ஆட்டுக்குட்டி எங்கே? அதுக்கு அவன் என்ன சொல்லுகிறான், 8 வசனத்தை வாசிக்கலாம்.
அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றான்.
கர்த்தர் தம்முடைய தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார், இது அதை விட பெரிய விசுவாசம். உன்னையதான் பலி செலுத்த போறேன்னு சொல்லல, ஆட்டுக்குட்டி எங்க, நம்ம எல்லாத்தையும் கொண்டு போறோம், ஆட்டுக்குட்டியை கொண்டு போகலையே. கர்த்தர் தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து, God will provide himself a lamb for a bond offering. அந்த ஹிம்சல்ப்ங்கிறது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துவே அந்த ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார், அவரே அந்த பலியாக இருக்கிறது. ஆங்கில பைபிளில் அவிதமாய் வாசிக்கிறோம், மை சன் God will provide himself a lamb for a bond offering. அதை எப்படி எழுதியிருக்கணும், மை சன் God will provide a lamb for bond offering. அதில் ஹிம்சல்ப் வருது, ஆனாலும் அது தேவனாக இருக்கிறது. ஆனால் கர்த்தர் தம்முடைய தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்று சொல்லுகிறான். அது விசுவாசத்தில் சொல்கிறான். இங்கே பலி செலுத்தி உயிரோடு கொண்டு வருவாருங்கிறதும் ஒரு விசுவாசம். இதை கர்த்தர் அந்த ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வாருங்கிறது அதை விட அது பெரிய விசுவாசம். உன்னையே தான் பலி செலுத்த போறேன்னு சொல்லலை, ஆண்டவர் அங்கே ஆட்டுக்குட்டியை நமக்கு தருவார். எப்படி அது கிடைக்கும் தெரியாது, ஆனால் கத்தர் தருவார். எப்படி மாப்பிள்ளை கிடைக்கும், கத்தர் தருவார். எப்படி குழந்தை கிடைக்கும், கத்தர் தருவார். God will provide. அதான் ஆபிரகாம்ஸ் ஃபெய்த். அப்படி இருக்கும் பொழுது நம்ம இந்த நேரத்தில் கேட்கும், ஏன் ஆண்டவர் வந்து அந்த ஈசாக்கை பலி செலுத்தும்படியாக சொன்னார். ஆனால் ஆண்டவருக்கு மனசில் என்னன்னா, இவனை வந்து பாபிலோனை விட்டு பிரித்தெடுத்த அவிசுவாசி இதோ கெட்ட வார்த்தை பேசுகிற ஜனங்கள், துன்மார்க்கர்கள், பொல்லாத பாவிகள், பிசாசின் மக்கள், உலகத்தின் மக்களை விட்டு ஆண்டவர் நம்மளை பிரித்து எடுத்துட்டார். கர்த்தருக்கு சோத்திரம். இப்போ தேராகு ஓல்டு மேன், இந்த ஓல்டு மேன் பாதி வழியில் நிற்பான், பாட்டு வேடுக்கு மேலே ஃபுல்னஸ் ஆஃப் வேடு சொன்னால் வரமாட்டான். அவனை விட்டும் ஆண்டவர் நம்மளை பிரித்து எடுத்துட்டார். அதுக்கு பிறகு இந்த மாம்சத்துக்குரிய விசுவாசி, இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேடில் வந்தாலும் சிலர் மாம்சத்துக்குரியவர்களாக இருப்பார்கள். அதான் லோத்து. லோத்து, ஆகார், இஸ்மவேல், இவங்களை எல்லாருமே, இவங்கெல்லாம் கார்னல் பிலிவர்ஸ். இவங்களை விட்டும் ஆண்டவர் வந்து அவனை பிரித்தெடுத்துட்டார். நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் பீப்பிள், புத்தி உள்ள கனிகள், புத்தி இல்லாத கன்னிகள், ரெண்டு பேர் இருக்காங்க. அதனால் வி ஆர் வைஸ் வெர்ஜின், நம்ம பரிசுத்தாவி பெற்றவங்க, நம்ம நியூ பேர்த் அடைஞ்சிருக்கிறோம். நான் என்னை பற்றி சொல்கிறேங்க, நீங்கள் உங்களை பற்றி சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏன் யார்ட்டையாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், நான் நீ பேர்த் அடைஞ்சிருக்கேன். நீ ஏன் உங்கள் வாயில் அந்த வேர்டு வர மாட்டேங்குது? இங்கே எத்தனை வர மாதிரி அந்த வார்த்தையெல்லாம் கேட்குறீங்க? பர்சனல் டெஸ்டிமோனி நமக்கு தேவை. அதனால் நம்ம வந்து இந்த ஆகார், இஸ்மவேல், லோத்து இவங்களோடு ஐக்கியப்படுதோ ஆண்டவருக்கு பிடிக்குமா? பிடிக்காது. அதுக்காக யார்ட்டையும் சண்டை கிடையாது. ஆனால் அது கூட அவங்களும் ஆவியும் நம்ம ஆவியும் ஒத்து வராது. நம்ம எவ்வளோ எவ்வளோ அவங்க நம்ம இருக்கணுமோ அவ்வளோதான் இருக்க முடியும் அவங்களோட. அதுக்கு மேலே அவங்களோட க்ளோஸாக போக முடியாது, ஃபெலோஷிப் வைக்க முடியாது. ஆண்டவர் பிரித்தெடுத்து விட்டார். இப்பொழுது என்ன செய்யணும்? மகன் மேலே அவனுக்கு ரொம்ப அன்பு இருக்குமோ, என்னை விட மகனை ரொம்ப நேசிப்பானோ, அதை விட்டும் பிரித்தெடுக்கணும். ஒரு மனைவி தன்னுடைய கணவன் வேற யாரையும் நேசித்துக்கூடாதுன்னு அவன் நினைப்பான். அதே போல் கணவன் என்ன நினைப்பான்? மனைவி வந்து வேற யாரையும் நேசிக்கக்கூடாது, என்னை மாத்திரம்தான் நேசிக்கணும். ரைட்டு தான், தப்பு இல்லை, கரெக்ட். அதே போல் ஆண்டவர் என்ன நினைக்கிறார்? என்னை விட வேற யாரையும் நேசிக்கிறானா? மனைவி பிள்ளைகளை விட அவன் என்ன நேசிக்கணும்? இந்த ஈசாக்கு முதிர் வயதில் பிறந்திருக்கிறான். அதனால் இவன் மேலே அன்பு இருக்கா, என் மேலே அன்பு இருக்கா? ஆண்டவர் அதை டெஸ்ட் பண்ணுகிறார். அதனால் ஆண்டவர் அவனை டெஸ்ட் தான் பண்ணுறாரே ஒழிய ஈசாக்கை சாகடிக்கணும்னு நினைப்பில்லை. ஆண்டவர் அவனை டெஸ்ட் பண்ணுகிறார், இவன் ஈசாக்கை வந்து என்னை விட அதிகமாக நேசிக்கிறானா? சோதர் வந்து பிள்ளைகள் பிள்ளைகள் படிக்குது படிக்குது படிக்குது, நீங்கள் பில்டிங்கை கட்டி டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. எங்கள் பிள்ளைகள் படிப்பு, உங்கள் பிள்ளை மேலே உயிரை வச்சிருக்கியா? ஆண்டவர் மேலே உயிரை வச்சிருக்கியா? அதனால் சர்ச்சும் வேண்டாம், எதுவும் வேண்டாம், எனக்கு எங்கள் பிள்ளை தான் வேணும். ஏன் பிள்ளை ஏன் பிள்ளைன்னு சிலர் அந்த கிராமத்தில் சொல்லுவாங்க. அதனால் அவங்களுக்கும் அவங்க பிள்ளை அவங்க பிள்ளை பிள்ளைன்னு உயிரை விடுவாங்க. அதே போல் இவனும் அப்படி இருக்கிறானான்னு டெஸ்ட் பண்ணுறார். ஆனால் இவன் என்ன ப்ரூவ் பண்ணுறான்? ஆண்டவரே, நான் உண்மை தான் அதிகமாக நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. நீ பலி செலுத்த கொண்டு போ அப்படின்னு சொல்லும் பொழுது இவ பிள்ளையை வந்து கொல்லுவதற்காக கத்தியை ஓங்கி விட்டான். இப்பொழுது கை வந்து அப்படியே நின்றுட்டு கை மறத்து போச்சு, அதுக்கு கீழே இறங்கலை. ஆண்டவர் கர்த்தருடைய தூதனானவர் வந்திருக்கிறார், அப்ரஹாமே அப்ரஹாமே, பிள்ளையாண்டன் மேலே கையை போடாதே. 11:12 வாசிக்கலாம்.
அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறோம் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார்.
ஒப்பம் பாருங்க, இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன், டெஸ்ட் பண்ணி ஆண்டவர் அறிகிறார். நீ வந்து ஈசாக்கை விட, உன்னுடைய ஒரே குமாரன் ஈசாக்கை விட நீ என்ன தான் அதிகமாக நேசிக்கிறாய், என் வார்த்தையை தான் அதிகமாக நேசிக்கிறாய் என்று இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதனால் உன் ஏக சுதன் என்று பாராமல் ஒப்பு கொடுத்தபடினாலே நீ என்ன நேசிக்கிறாய் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் அப்படி என்று சொல்லிட்ட பிறகு கண்களை ஏறெடுத்து பார்க்குறான். என்ன இது அடிக்கடி நம்ம சொல்ற காரியம்? 13
ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டு கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான்.
கையை நிறுத்திட்டான். அதுக்கு பிறகு கண்ணை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது ஆட்டுக்குட்டியை பார்க்கிறான். அங்க புதரில் சிக்கி கொண்ட ஆட்டு கடாவை பார்க்கிறான். திருக்கு கொம்பு ஆட்டு கடா, ரேம் ஆங்கில பைபிள் எழுதியிருக்கிறது. Abraham lifted up his eyes and looked, and behold, behind him a ram caught in a thicket by his horns. அந்த தெருக்கு கொம்பு அந்த புதர்ல மாட்டிக்கிட்டு அப்படி கிடக்குது. ஈஸியாக போய் பிடிச்சிட்டு வந்துடலாம். அதே ஆடுக்குட்டி மாட்டிக்கிட்டு கிடக்கு, அவன் துரத்த வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஆட்டு கடாவை பிடித்து ஈசாக்கு பதிலாக பலி செலுத்தினான். அவன் சொன்ன விசுவாசம் ரெண்டு நிறைவேறிட்டு, நானும் பிழையாண்டானும் திரும்பி வருமேன். அது அவளை திரும்பி வந்துட்டாங்க. கர்த்தர் தம்முடைய தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார், அதே போல் ஆண்டவர் பார்த்து கொள்வார், பார்த்து கொண்டார். அதனால அந்த இடத்துக்கு ஜெகவா ஜரே என்று பெயரிட்டான். பதினாலாம் வசனத்தை வாசிக்கலாம்.
ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா இரே என்று பெயரிட்டான்.
அந்த இடத்துக்கு ஜெகவா ஜரே, யெகோவா இரே என்று பெயரிட்டான். அது கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளும் படம். இந்த மவுண்ட் ஆஃப் த லார்ட் இட் ஷால் பீ சீன், கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று அர்த்தம். அதான் யெகோவா இராக ஆண்டவர் கடைசியாக அவனுக்கு தரிசனமாகிறார். உனக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நான் ப்ரொவைட் பண்ணுவேன். அதுக்கு வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. ஆட்டுக்குட்டியே அவ்வளோ இடத்துல வராது. ஆண்டவர் அவனுக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை சிருஷ்டித்தார். அது இனச்சேர்க்கையின் மூலமாக தோன்றின ஆட்டுக்கடா அல்ல. அது வந்து இட் கிரியேட்டட், இட் வாஸ் பார்ன் பை கிரியேஷன். அது வந்து எப்படி வந்துச்சுன்னா ஆண்டவரே அவனுக்கு அந்த ஆட்டுக்குட்டியை சிருஷ்டித்தார். அதே போல் அந்த ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமாக இருக்குது. இயேசு மரியாளு கற்பத்தில் தனக்கென்று ஒரு சரீரத்தை சிருஷ்டித்தார். அவர் இனச்சேர்க்கையின்படி தகப்பனுக்கும் தாய்க்கும் பிறக்கலை. அதனால் அவனுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை சிருஷ்டித்தார். இங்கே வந்து தனக்கென்று மரியாளின் கற்பத்திலே ஒரு சரீரத்தை சிருஷ்டித்து கன்னியின் மைந்தனாக அவர் வெளிப்பட்டார். அவர் நமக்காக பலியானார். ஈசாக்கு பதிலாக அந்த ஆட்டுக்குட்டி பலியானது. அல்லேலூயா. அதை நினைக்க தான் நம்ம இந்த ராத்திரி பூஜைக்கு வந்துடும். அதனால் இங்கே என்ன கவனிக்கிறோம் என்றால், கர்த்தர் வந்து அவனை செப்பரேட் பண்ணுகிறார். முதல் செப்பரேஷன் பாபிலோனியன்ஸ், உலகத்தின் மக்களை விட்டு நம்ம பிரிஞ்சிருக்கோம். கெட்ட வார்த்தை பேசுகிற மக்களோடு நம்ம ஐக்கியப்படுவதில்லை. எல்லாம் பிசாசின் மக்கள், பார்த்த ஏறிட்டு பார்க்க முடியாது. அதனால் அவங்கள விட்டு ஆண்டவர் பிரித்து எடுத்துக்கார். சண்டை போடுற மக்கள், பிசாசின் மக்கள், கலகக்காரர்கள், அவங்கள விட்டு ஆண்டவர் பிரித்து எடுத்திருக்கிறார். அவிசுவாசிகளை விட்டு பிரித்து எடுத்திருக்கிறார். அதன் பின்பு என்ன செய்கிறார் என்றால், ஆண்டவர் அவனை வந்து தேராக விட்டு லூக்வார்ம் பிலீவ், அவன் வந்து கொஞ்சம் தூரம் வருவான், வரமாட்டான், அதுக்கு மேலே வரமாட்டான். முழு இதயத்தோடு ஆண்டவரை தேட மாட்டான். அவன் ஓல்டு மேன். அதனால் அவன் அங்கே மரித்தான். அதுக்கு பிறகு ஆண்டவர் லோத்து, அவன் ஒரு வெதுவெதுப்பான விசுவாசி, அந்த லோத்தை விட்டு ஆண்டவர் பிரித்தெடுக்கிறார். பிறகு ஆகார இஸ்மவேலை விட்டு பிரிக்கிறார். இப்பொழுது ஈசாக்கை விட்டு ஆண்டவர் பிரிக்கிறார். நீ அவனை எனக்காக பலி செலுத்து. அதே போல் ஆண்டவர் என்ன நினைக்கிறோம், ஒருத்தர் ஒரு செப்பரேட் பண்ணிக்கிட்டு செப்பரேட் பண்ணி வந்து கடைசியில் அவரை மட்டும்தான் நம்ம நேசிக்கணும் அப்படின்னு ஆக்கிருந்தார். என்னையும் அப்படி ஆக்குறார். என் சொந்த அனுபவமாக இருக்கு. இப்போ என்னுடைய ப்ரெசன்ட் கண்டிஷன் அதுதான். இப்போ 2026 என்னுடைய ப்ரெசன்ட் கண்டிஷன் அதுதான். ஆண்டவரையே சார்ந்து கொள்ளணும். அதனால் உன் சுய புத்தியின் மேல் சாயாதபடி நீ கர்த்தரை முழுதோடு கர்த்தர் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள்ள, அப்பொழுது உன் பாதைகளை அவர் செவைப்படுத்துவா. நீ நீங்கள் 3:5-6 வச்சு நீ உன்னுடைய சொந்த வழியே விட்டு நீ முழு இதயத்தோடு சின்ன காரியமானாலும் என்ன நம்பு நீ ஜெபம் பண்ணு, அப்போ தான் அது நடக்கும். அவரை விட்டால் வேறு வழியே கிடையாது. அவர் தான் வந்து ட்ரூ ஃப்ரெண்டாக இருக்கிறார். மற்ற எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பும் முறிஞ்சு போகும். 50 கூட ஒருத்தர் நம்மகிட்ட பழகலாம், திடீர்னு மூஞ்ச தூக்கிட்டு போயிடுவாங்க. நான் என்ன செய்ய முடியும்? அப்படியா இப்படி போகிறாங்க? ஆண்டவர் நீ மனுஷன் மேலே நீ நம்பிக்கை வச்சிருக்கிறா, நீ என் மேலே நம்பிக்கை வைக்கும்படி நான் தான் அதை செய்கிறேங்கிற. நம்ம நேசிக்கிறவர்கள் எல்லாருமே திக்கு டக்குன்னு மனசு மாறிடும். ஏன் மனசு மாறுது? நீ ஆண்டவரை நேசிக்கணும். நீ வந்து அவரே தான் நேசிக்கணும், அவரை மாத்திரம்தான் நேசிக்கணும். மற்ற எல்லாத்தையும் அந்தந்த பெர்சன்டேஜ் படி தான் நேசிக்க முடியும். அவங்க எத்தனை பெர்சன்ட் லவ் நம்மளை அன்பு கூறாங்களோ அத்தனை பெர்சன்ட் நம்ம திருப்பி கொடுக்க போகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் அன்பு எல்லா அன்பை காட்டிலும் மேலான அன்பு. தன்னையே அவர் நமக்காக பலியாக போடுங்க. அவர் அந்த அன்பை நினச்சி அவரை மாத்திரம்தான் நேசிக்கணும்னு நினைக்கிறார். அதனால் ஆண்டவர் யார் யாரை தெரிந்து கொண்டாரோ அவங்களெல்லாம் ஆண்டவர் என்னன்னா வாக் அலோன் வித் கிரைஸ்ட், தேவனோடு மாத்திரம் நடப்பர். பென்காமி ஏன் அடிக்கடி மலைக்கு போறாரு? தேவனோடு கூட ஐக்கியப்படுவதற்காக. இயேசு கிறிஸ்து மலைக்கு அவர் சீசரெல்லாம் விட்டுட்டு போறாரு. ஏன் விட்டுட்டு போறாரு? அவர் பிதாவோடு ஐக்கியப்படுவதற்காக. அதே தான் எல்லாருமே உண்மையான ரியல் பிலீவர்னா இயேசு கிறிஸ்துவின் அன்பு தான் கிரேட்டஸ்ட் லவ். தப்பன் தாய் அன்பு இருக்கலாம், சகோதர சகோதரர்கள் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், பிலீவர்ஸ் இருக்கலாம், எத்தனை பேர் இருக்கலாம், ஆனால் ஜீசஸ் லவ் இஸ் கிரேட். அதனால ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா அதெல்லாம் விட்டு நம்மளை பிரிச்சு பிரிச்சு ஏதாவது ஒரு சூழலை வந்து பிரிச்சு பிரிச்சு அவங்களெல்லாம் நான் ஒதுக்கி விட்டு நீ என்னை மட்டும் நீ நேசி, நீ எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லு, நீ எனக்கு டைம் தா, நீ என்கிட்ட ஃபெலோஷிப் பண்ணு. இதுதான் ஆண்டவர் யார் யாரை தெரிந்து கொண்டாரோ அவங்கள செய்வோம். மற்றவங்க எல்லாம் ஒரே மனுஷங்கிட்ட கதை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, பேசி பேசி வாய் வலிச்சுப்போம், அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருப்பாங்க. ஆனால் ரியல் பிலீவர் என்ன செய்வான்னா அவன் ஆண்டவரையே சார்ந்து கொள்வான். அதனால் ஈசாக்கு மேலே அவனை ஹார்ட் பெயரக்கூடாது, என் மேலே தான் அவன் ஹார்ட் இருக்கணும். இயேசு கிறிஸ்து மாவது அதே தேவன் தான், யெகோவாயிரே நான் உனக்கு எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணுவேன், உனக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது, நீ யாருக்கிட்ட உனக்கு ஃபெலோஷிப் கட்டானாலும் உனக்கு பாதிப்பு ஏற்படாது, நான் ஜெகவாஜரே உன்னுடைய தேவையெல்லாம் சந்திப்பேன், உனக்கு உதவி செய்யும்படியா நான் இருக்கிறேன். நீ ஏன் மனுஷன் மேலே நம்பிக்கை வச்சுக்கிட்டு மனுஷனை சார்ந்து இருக்கிறா? உன் இருதயம் என்ன அப்படி போகுது? அதனால ஆண்டவர் அவரை தெரிஞ்சு கொள்ளப்பட்டவங்கள அவரை மாத்திரம் நேசிக்கும்படியா செய்கிறார். ஆண்டவர் செய்கிறதான் செப்பரேஷன், எல்லாரையும் அப்படிதான் செய்யறாரு. உண்மையா தெரிந்து கொண்டவங்க அப்படிதான். நீங்க அந்த அளவு தான் கிரேட்னு நீங்க அப்ரிஷியேட் பண்ணுவீங்க. அதை அப்ரிஷியேட் பண்றதுக்கு தான் நம்ம இந்த ராபோஜத்துக்கு வந்திருக்கோம். ஆண்டவரே உம்முடைய அன்பு கிரேட், இந்த சிம்பிள் அதை குறிக்கிறது, இந்த பிரெட் அண்ட் ஒயின் அதை குறிக்கிறது. எவ்வளவு பெரிய அதை அன்பை நம்ம ரியலைஸ் பண்ணி நம்ம ஜெயிச்சா இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஜெகவாச்சாரியா இருப்பார், உங்களுக்கு அவர் உங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திப்பார், உங்களுக்கு அந்த கரெக்டான எக்ஸாக்ட் டைமில் அந்த தேவை சந்திக்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நம்ம அப்படி இல்லாதனால ஒருவேளை சந்திக்கப்படாமல் இருக்கலாம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு சீமோன் பேதுருகிட்ட கேட்கிறார், என்ன கேட்கிறார்? யோவான் 14:31 நினைக்கிறேன், 15 21:15
அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான்.
சைமன் தி சன் ஆஃப் ஜோனஸ், லவ்ஸ்ட் தௌ மீ மோர் தென் திஸ். இந்த 12 சீஷர்களிலும் இவர்கள் எல்லாரையும் பார்க்கலாம், நீ என்ன அதிகமாக நேசிக்கிறாயா? ஆண்டவர் எதிர்பார்க்கறது அதுதான். அப்ராம்கிட்ட எதிர்பார்த்தது தான் பேதுருட்டே இருப்பார். இப்போ அவர் மாம்சத்தில் இயேசுவாக வந்திருக்கிறார், அதே தேவன் ஜெகவா ஜெரே, இப்போ ஜெகவா சேவியராக வந்திருக்கிறார். அதனால் இப்பவும் அவர் அதே தான் கேட்குறாரு, அப்ராம்கிட்ட கேட்டது மாதிரி தான் கேட்குறாரு, நீ எல்லாரையும் காட்டணும், மற்ற எல்லா சீசனில் காட்டிலும் நீ என்ன அதிகமாக நேசிக்கிறாயா? அதனால் பீட்டர் வந்து எலெக்டடு, அதெல்லாம் ஆண்டவர் கேட்குறாரு, நீ என்ன அதிகம், என்னையே அப்படி செய்கிறாரு என் லைஃப்பில் நான் பார்க்குறேன். நானும் இந்த உலகத்தில் இதோ அதிக வருஷம் ஜீவிச்சிட்டேன், இப்போ ஓல்டு மேனாக இருக்கிறேன். நான் என் வாழ்க்கையில் பார்த்தது, நான் 20 மேலே கத்தரையே சார்ந்து தான் ஜீவிக்கிறேன். அப்படி நான் எது மேலே நம்பிக்கை வச்சாலும் ஆண்டவர் உடனே எனக்கு அதை செப்பரேட் பண்ணுவார், கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ண மாதிரி கட் பண்ணிடுவார். நீ என்ன தான் இவர் எல்லாரிலும் நீ என்னை அதிகமாக நேசிக்கிறாயா? இது வந்து நம்முடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அப்படி நேசித்தா தான் நம்ம ரேப்சரில் போக முடியும். அப்போ தான் ஆபிரகாமோடு கூட போய் நம்ம வந்தி இருக்க முடியும். ஆபிரகாம ஆண்டவர் செப்பரேட் 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 ஒவ்வொரு ஸ்டேஜாக வரும்பொழுது செப்பரேட் பண்ணி, இப்பொழுது பாருங்கள், நான் எல்லா பார்ட்டிவேர்டு மினிஸ்டரோடு கூட நான் ஐக்கியமாக இருந்தேன், இப்போது ஆண்டவர் அதை கட் பண்ணுறார், நீ இப்படி வந்துட்ட, இப்போ எல்லாத்துலேருந்தும் கட் பண்ணுகிறார், சாபத்துலேருந்து கட் பண்ணார், குடும்பத்தார்லேருந்து கட் பண்ணுறாரு, எல்லாத்தையும் கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி செப்பரேட் பண்ணி செப்பரேட் பண்ணி இப்போ டோட்டல் செப்பரேஷன். பிரதர் பென்காம் என்ன சொல்லுகிறார்? காட்ஸ் வேர்ட் டிமாண்ட்ஸ் எ டோட்டல் செப்பரேஷன் ஃப்ரம் ஆல் அன்பிலீஃப். தேவனுடைய வார்த்தையானது எல்லா அவிசுவாசத்திலிருந்தும் நம்மை பிரித்தெடுக்கும்படியாக செய்கிறது. எல்லா அவிசுவாசத்திலும் நீ இவர்கள் எல்லாரிலும் என்னை அதிகமாக நேசிக்கிறாய், நீ ஈசாக்கை விட அதிகமாக நேசிக்கிறாயா? சிலர் பாபிலோனியர்ல நேசிப்பார்கள், சிலர் தேராக நேசிப்பார்கள், சிலர் ஆகார் இஸ்மவேலை நேசிப்பார்கள், சிலர் ஈசாக்கை நேசிப்பார்கள். ஆனால் நீ எல்லாத்துலேருந்து உன்னை செப்பரேட்டு பண்ணி என்னை வந்து உன்னோடு இணைச்சிட்டு, அதுதான் இன்விசிபிள் யூனியன், தேவனோடு காணக்கூடாத இணைப்பு. இதுதான் ரியல் பிலிவர். எனக்கு தெரிஞ்சது தான், நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதை உங்களை நீங்களே ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. இதுதான் ரியல் பிலிவர். நான் பைபிளை தான் பிரசங்கம் பண்ண முடியும், பைபிள் தான் ட்ரூ. நீங்க உங்களை ஆண்டவர் எலெக்ட் பண்ணா உங்களை அப்படி செப்பரேட் பண்ணுவார். நீங்க இயேசுவை எல்லாரையும் பார்க்கலாம் அதிகமா நேசிப்பீர்கள். இவ்விதமான ஒரு ஐக்கியம் கடைசி நேரத்தில் ஆண்டவர் மனமாட்டி கொண்டு வந்து அப்படியாப்பட்டவங்களை மேல எடுத்துக்கொள்கிறார். நம்ம இந்த பந்தியில அந்த அன்பை நினைத்து தான் வந்திருக்கிறோம். எனக்காக நீ ஜீவனை கொடுத்து யார், எனக்காக உயிரை கொடுத்தது யாரு? ஒருவேளை நல்லவனுக்காக ஒருத்தன் மறிக்கலாம், நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நம்மளுக்காக மறித்தனாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். ரோமர் 5:8 வாசிக்கிறோம், நமக்கு போய் அவர் மறித்து இந்த மாதிரி ரட்சிப்பை சம்பா, இதை நினைவு கூறுவதற்காகத்தான், என்னை நினைவு கூறும்படி, இந்த அன்பை நினைவு கூறும்படியாக இந்த பந்தியிலே பங்கு பெற சொல்லியிருக்கிறார். நம்ம வந்து இதை ஆண்டவர் நமக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை ப்ரொவைட் பண்ணியிருக்கிறார். ஜஹோவா ஜரே, ஆண்டவர் இன்னைக்கு இந்த ஆட்டுக்குட்டி, ஒரே ஆட்டுக்குட்டி தான், பல ஆட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் லேம், செகண்ட் லேம், தேர்ட் லேம், ஃபோர்த் லேம் கிடையாது. ஒரே ஆட்டுக்குட்டி, தேவனுடைய சிந்தையில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, ஆதாம் எவாளுக்கு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, அங்கே பஸ்கா அன்றைக்கு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. பின்பு அவங்க ஒவ்வொருத்தரும் இதோ அநேக ஆட்டுக்குட்டிகளை அடித்தாங்க. பின்பு இயேசு கிறிஸ்து அங்கே அடிக்கப்படும் பாரு, அதே இயேசு கிறிஸ்து இன்னைக்கு இப்படி வந்திருக்கிறார், பிளாட்ஃபார்மாக வந்திருக்கிறார். 7 horns and 7 eyes, 7 சபை காலங்கள், 7 தூதர்கள். இத விதமான ஆட்டுக்குட்டியாக இன்னைக்கு வந்து அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற காட், வேர்ட் பிளீடிங் ஃபார் யூ. அந்த வேர்டு இன்னைக்கு பிளீடிங் பண்ணுகிறது, ரத்தம் தோய்க்கப்பட்ட வார்த்தை. அந்த ரத்தத்தினாலே நீங்க கழுவப்பட்டிருக்கிறீங்க. அவர் ஒளியில் இருக்கிற போல நீங்கள் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒரு ஐக்கியப்படுத்தமான இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல போகணும். இங்கே சுத்தி பாட்டு வேர்டு முடிஞ்சு போச்சு, மூத்திரைகள் திறக்கப்பட்ட போது ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்திருக்கு. பிரதர் பென்கே முதலாவது ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டில் வந்தார். இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம். இப்பொழுது பாத்வேர்டில் இருக்கிறவங்க, சிபார உபதேசத்தில் இருக்கிறவங்களுக்கு பாவம் சுத்திகரிக்கப்படாது. அங்கே வெளிச்சம் இல்லை, வெளிச்சம் இன்னைக்கு பாஸ் ஆயிட்டு அக்னி ஸ்தம்பம் மூவ் ஆயிட்டு அது கானான் தேசத்தை நோக்கி போகுது. அங்கே முன்னால் ஒரு இடத்துல இருந்துச்சு, இப்போ வேறு இடத்துக்கு முன்னேறி வந்திருக்கு. அவங்க அங்கே இருந்தால் இருளில் தான் இருப்பாங்க. பார்ட் வேர்ல இருக்கிறவங்க இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானசானம் மட்டும் தீர்க்க தரிசியை விசுவாசிக்கிறோம், நாங்கள் தீர்க்க தரிசி செய்தியை படிக்கிறோம், ரைட்டு நல்லதுன்னா அது பார்ட் வேர்டு. அந்த காலம் முடிஞ்சு போச்சே, இப்போ வெளிச்சம் முன்னால் வந்துட்டு நீங்கள் அங்கே இருந்தால் இருளில் தான் இருப்பீங்க, உங்கள் பாவம் மன்னிக்கப்படாது. நீங்கள் அங்கேருந்து இங்கே வந்தால் தான், இதுதான் டிஃபரன்ஸ். ஆண்டவர் அங்கேருந்து நம்மளை பிரிச்சிட்டார், உங்களையும் என்னையும் பிரிச்சிருக்கிறாரு. ஆனால் எல்லாரும் அங்கே போய் மிங்கில் ஆகிறாங்க, எல்லாம் ஒன்றா சேரலாம். அங்கே வெளிச்சம் இல்லையே, அங்கே பாவம் மன்னிக்கப்படாதே. அதனால் அருமையானுள்ள ஆண்டவர், God is a separated, separate, total separation from all unbelief. ஆண்டவர் ஆபிரகாமை முற்றிலுமாக பிரித்தெடுத்து அவனோடு கூட தன்னை இணைத்து கொண்டார். அவன் எல்லாத்தையும் பார்க்கலும், ஈசாக்கை பார்க்கலும், அவன் கர்த்தரை அதிகமாக நேசித்தான். அவனுக்கு அவர் ஜெகோவா ஜரேயாயிருந்தார். அதுதான் ஃபைனல் ரெவலேஷன். இன்னைக்கு ஆண்டவர் ஜெகோவா ஜெரேயாக இருக்கிறார். அப்படி பிரித்தெடுக்கப்பட்டவர்களுக்கு, கர்த்தரையே நம்பி இருக்கிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்து ஜெகோவா ஜெரேயா இருக்கிறார். இது சத்தியம். நம்ம மாம்சபுரமாக சொந்த ஞானத்தை பேச முடியாது, பைபிள் ஞானத்தை தான் பேச முடியும். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நம்மெல்லாம் ஜெபிக்கலாம். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை உண்ட பின்னும் மெசியாமல் இருப்பாயா? மெசியாமல் இருப்பாயா? உம்மை நேசிக்கின்றேன், உம்மை கல்வாரி காட்சியை கண்டியாமல் இருந்தேனோ, கல்வாரி காட்சியை கண்டியாமல் இருந்தேனோ. எல்லாரும் வாயை திறந்து படிக்கலாம். உம்மை நேசிக்கிறேன் என்று பேதுரு மூணு தர சொன்னான். அதே போல் நம்ம இந்த பாடல் மூலமாக ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லுவோம், உம்மை நேசிக்கின்றேனே, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நான் நேசியாமல் இருப்பேனோ? உம்மை நேசிக்கின்றேனே, உம்மை நேசிக்கின்றேனே, கல்வாரி காட்சி கல்வாரி காட்சியை கண்டு. நான் உங்களுக்கு பிதத்தை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னை முதல் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி, நீங்கள் அதை பெற்று நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்ன நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்ன நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க இவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன், எண்ணத்தினானில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதன்றி நிதானித்து அறியாதனால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிக்ஷிக்கப்படுகிறோம். ஆகையாலே சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்பொழுது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள்.